வணக்கம் நேயர்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவில் இருந்து உலக தமிழரோடு ஓயாது 24 மணி நேரமும் உறவாடும் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சேவையிலும் நமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழ் என்று சங்கே முழங்கு என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். இன்று 2025 செப்டம்பர் மாதம் 26 தேதி தமிழிற்கு விசுவாவச வருடம், புரட்டாதி மாதம் 10 நாள், இஸ்லாத்திற்கு ஹிஜ்ரி ஆண்டு 1447, ரபி அல்தானி மாதம் 4 நாள். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 22 அதிகாரமான ஒப்புரவறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து 3 குறள், எல்லோருக்கும் பயன்படுமாறு பொது நன்மைகளுக்கு செய்யும் ஒப்புரவு மிகவும் நல்ல செயலாகும். அதுபோன்று நன்மை தரும் பெரிதொன்றை தேவருலகத்திலும் பெறுதல் இயலாது, இவ்வுலகிலும் அரியதது என்பதனை விளக்கும் குறள் இது. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே, ஒப்புரவின் நல்ல பெற. பசி பொது, துயரம் பொது, அடிப்படை தேவைகள் பொது, இவற்றை நீக்குதல் அல்லது நிறைவு செய்தலில் உயர்வு தாழ்வு பார்ப்பது ஏன்? விருந்துபசாரம் என்ற வகையில் பெரியோரின் தேவை நிரப்பப்படுகின்றது. ஈகை என்ற வகையில் ஏழைகளின் தேவை நிரப்பப்படுகின்றது. இடைத்தர மக்களின் தேவைகள், துயரங்கள், பெரியோர் வறியோர் துயர்துடைத்தல் ஆகியவை விருந்துபசாரத்திலும் ஈகையிலும் அடங்கவில்லை. நடுத்தர மக்கள் மான உணர்வால் தமது தேவை என்ன, துயரம் என்ன என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்தால்தான் தனி ஒப்புரவு. ஒரு சமூகத்திற்கே இடர்பாடுகள் உண்டு. சாதி சமூகம் உண்டு, தொழில் சமூகமும் உண்டு. இவற்றின் இடர்பாடுகளை தனிப்பட்டவர் நீக்க முடியாது, பிற சமூகங்கள் நீக்க வேண்டும், அல்லது அந்தந்த சமூகத்தில் தோன்றும் அமைப்புகள் நீக்க வேண்டும். இது சமூக ஒப்புரவு. சமூகங்கள் சண்டை சச்சரவின்றி வாழ உதவுவதும், வகுப்பு கலவரங்களை தூண்டாமல் தடுப்பதும், மீறி ஏற்பட்டால் உயிருக்கு துணிந்து அமைதி உண்டாக்குவதும், ஆண் பெண் வேறுபாடு தவிர வேறு எந்த வேறுபாடும் கிடையாது என்று மக்களுக்கு உணர்த்துவதும் சமூக ஒப்புரவுதான். ஒரு நாட்டின் தலைவர் பிற நாடுகளின் நல்வாழ்விற்கு சுமூகமான நாட்டுறவுகளுக்கு செய்யக்கூடிய உபகாரமும் உண்டு. அதை நேரு, நாசர், டிட்டோ முதலிய சான்றோர் செய்தனர். இன்றும் சில தலைவர்கள் செய்கின்றனர். இது நாட்டு ஒப்புரவு. முடிவாக, ஒரு நாட்டு மக்கள் எல்லோரும் அடிப்படை தேவைகள் எல்லாம் பெற்று வாழக்கூடிய பொருளாதார அமைப்பை, சமவாய்ப்பு பொருளாதார அமைப்பை உருவாக்குவதும் இன்றைய நிலையில் ஒரு சமுதாய ஒப்புரவு. இவ்வாறு எல்லோரும் இன்புற்றிருக்க செயலாற்றும் ஒப்புரவை ஒத்த நன்மை இங்கும் இல்லை, தேவர் உலகிலும் இல்லை என்பதனை விளக்கும் குறள் இதே. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிது, ஒப்புரவின் நல்ல பெற. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 22 அதிகாரமான ஒப்புரவறிதல் என்னும் அதிகாரத்தின் 3 குறள், 213 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள இன்றைய காலை பொழுது இனிமையாய் அனைவருக்கும் அமைந்திட வாழ்த்தி, வளமை போன்று இன்றைய சமூக சிந்தனை நிகழ்ச்சியில் இந்த உலகிலே பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தனித்திறமை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் மதித்து நடக்க வேண்டும் என்ற கருத்தை விளக்கும் குட்டி கதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். விஞ்ஞானி ஒருவர் தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். வழியில் காரின் சக்கரம் காற்று போய்விட்டது. கடை ஏதும் இல்லை. குறைந்தது 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று பார்த்துவிட்டு வந்து அவரே சக்கரத்தின் டயரை மாற்ற ஆரம்பித்தார். அனைத்து நட்டுகளையும் கலட்டிவிட்டு புதிய டயர் எடுக்க போகும் நேரத்தில் காலிடறி கீழே விழ கையில் வைத்திருந்த அத்தனை நட்டுகளும் வீதியோர சாக்கடையில் போய் விழுந்தன. இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கிழிந்த ஆடையுடன் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் இவரை கண்டதும், ஐயா என்ன ஆயிற்று என்று கேட்டான். இவரோ இவனிடம் கூறி என்ன ஆகப் போகிறது என்று ஏளனமாக எண்ணியபடி, ஒன்றுமில்லை, நீங்கள் போகலாம் என்றார். அந்த வழிப்போக்கன் கிளம்ப முனைகின்ற போது விஞ்ஞானியின் மனதிலே ஒரு கணம் சிந்தனை தோன்றியது. இந்த சாக்கடையில் இவனை விட்டால் யாரும் இறங்க மாட்டார்கள், அதனால் இவனை இறங்க சொல்லலாம் என்று எண்ணி அவனிடம், நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன், இந்த சாக்கடையில் விழுந்த எனது கார் சக்கரத்தின் நட்டுக்களை எடுத்து தர முடியுமா என்று கேட்டார். ஓ, இதுதான் உங்கள் பிரச்சனையா? நான் அந்த சாக்கடையில் இறங்கி எடுத்து கொடுக்க சம்மதிக்கிறேன், ஆனால் அதைவிட சுலபமான வழி ஒன்று உள்ளது. 3 சக்கரங்களில் இருந்தும் தலா ஒரு நட்டை கலற்றி இப்போதைக்கு இந்த சக்கரத்தை மாட்டி வண்டியை தயார் செய்து கொள்ளுங்கள். பின்னர் அருகில் உள்ள சரிபார்க்கும் கடைக்கு சென்று 4 நட்டுகளை வாங்கி எல்லா சக்கரங்களுக்கும் போட்டுக் கொள்ளுங்கள் என்று வழிப்போக்கன் கூறியதும் விஞ்ஞானிக்கு தூக்கி வாரி போட்டது. நான் இத்தனை பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் எனக்கு இந்த சுலபமான வழி தெரியாமல் போய்விட்டதே, இவரை போய் குறைத்து எடை போட்டு விட்டோமே என்று தனக்குள் நினைத்து வெட்கி தலை குனிந்தார் விஞ்ஞானி. ஆம் நேயர்களே, ஒரு நூலின் முகப்பை வைத்து நூலை எடை போடாதே என்று ஓர் ஆங்கில பழமொழி உள்ளது. அதனை அழகாக விளக்கிய இக்கதை நம்மில் பலரது சிந்தனைக்கும் விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்பி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும். சக்தியின் திருவிழா எனப்படும் நவராத்திரியை பற்றி விளக்க வருகிறார் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா சூரியகலா ஆகியோரின் மகளான தத்வஜா ராதாகிருஷ்ண சர்மா.
அன்பிற்கினிய பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடுவதற்கு காரணம் சக்தியின் திருவிழா என்று சொல்லப்படும் நவராத்திரி. இந்த விழா 9 இரவுகள் 10 நாட்கள் நீடிக்கும் ஒரு புனிதமான காலம். இதில் நாம் சக்தி தேவியின் 3 ரூபங்களையும் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி வழிபடுகிறோம். முதலாவது 3 நாட்கள் துர்கை தேவியை வழிபட்டு துன்பம், தடைகள், தீமைகளை அகற்றுகிறோம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு செல்வம், வளம், நலன் வேண்டுகிறோம். இறுதி 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டு ஞானம், கல்வி, கலை, அறிவு ஆகியவற்றை பெறுகிறோம். 10வது நாள் விஜயதசமி, அது வெற்றி, நல்லது, தீமையை வெல்வதை குறிக்கிறது. நவராத்திரியில் கொலு வைத்தல், பஜனை பாடுதல், நவராத்திரி கச்சேரிகள் நடத்துதல் போன்ற ஆன்மீக வழிபாடுகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. இந்த வழிபாடுகள் நம் வீட்டிற்கு, சமுதாயத்திற்கு, கலாச்சாரத்திற்கு மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை அளிக்கின்றன. அன்புடையவர்களே, நவராத்திரி என்பது வெறும் பூஜை மட்டுமல்ல, இது நம் உள்ளத்திலிருந்து தீய எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை வளர்க்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி. அனைவருக்கும் இந்த நவராத்திரி வாழ்வில் சந்தோஷம், ஆரோக்கியம், அறிவு, செல்வம் அளிக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அந்த பதிவு திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, விஜயகலா ஆகியோரின் செல்வ மகளான தத்வஜா ராதாகிருஷ்ண சர்மாவின் பதிவு. அதனைத் தொடர்ந்து பிரித்தானியாவிலிருந்து ஜெகதாஸ் வீர்தா தம்பதியினரின் செல்வ மகளான தஷ்ணா ஜெகதாஸ் சமுதாயத்தில் நவராத்திரியின் பங்களிப்பு என்ற கருத்தில் ஒரு சிறு உரையாற்ற இருக்கிறார்.
சங்கநாத வானொலி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம்.
நான் இன்று உங்கள் முன்னிலையில் எடுத்து எம்ப வந்த தலைப்பு சமுதாயத்தில் நவராத்திரியின் பங்களிப்பு. மனிதன் வளர்ந்து விட்டான், அவரது நாகரிகம் எழுச்சியடைந்து விட்டது என்கிறது வரலாறு. தற்கால மனிதனின் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நொடிகளில் எண்ணற்ற வகையில் எழுச்சியடைந்து விட்டது. தம் வாழ்வை தாமே அதிசயிக்கும் பல விழிகள் உலாவும் பிரம்மாண்ட யுகம் இது. மனிதனின் இத்தகைய நவீன வாழ்க்கைக்கு அத்திவாரம் அவன் கொண்டுள்ள ஒழுக்கம், விழுமியம் மற்றும் அதனோடு வளர்ச்சி கண்ட நாகரிகமுமே ஆகும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்றார்கள் நம் மூதாதையர். இத்தகைய ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருபவை சமய விழுமியங்களாகும். அது மட்டுமல்லாது, ஒழுக்கம் எனும் பாரிய விருட்சத்தின் ஒவ்வொரு நுண்ணிய வேரும் நமது பாரம்பரிய சைவ சமயத்தையே சார்ந்தவை. நாம் கொண்டாடும் விழாக்கள், பண்டிகைகளின் மூலமே நமது பண்பாடு தலை தோங்குகின்றது என்றால் மிகையாகாது. அந்த வகையில் விரதங்களும் நமது ஒழுக்க விழுமியத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒரு மனிதன் விரதத்தை கடைபிடிக்கும் போது அவனுக்கு பொறுமை எனும் சகிப்புத்தன்மை மேலோங்குகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த விரதங்களுள் நவராத்திரியும் ஒன்றாகும். அதை பற்றி விரிவாக பின்வருமாறு நாம் நோக்கலாம். நவராத்திரி விரதம் சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கப்படும் இந்து சமய விரதங்களில் ஒன்று. மனிதனுக்கு அவசியமான ஆற்றலை வழங்கும் அதிதேவதையாக விளங்கும் சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படும். இவ்விரதம் புரட்டாதி மாதத்தில் சூரியன் கன்னியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோம்பிக்கும் விரதமாகும். இவ்விரதம் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும். நவராத்திரி எனப்படுவதால் இவ்விரதம் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுவதால் நவராத்திரி எனப்படுகின்றது. இதில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கும், அதை தொடர்ந்து வரும் அடுத்த 3 நாட்கள் இலக்குமிக்கும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் அனுஷ்டிக்கப்படும். இத்தினத்திற்கு நமது சமூகத்தின் பண்பாட்டிற்கும் இருக்கும் தொடர்பை நாம் கருதும் போது மனித சமூகத்தின் இறை நம்பிக்கை மேலோங்குகின்றது. பயபக்தி தோன்றுவதால் சமூகத்தில் அநீதி இழைப்போருக்கு ஒருவித பயம் மனத்தில் எழும். இத்திறங்களில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் கொலு வைப்பர். ஆலயங்களில் எல்லோரும் ஒன்றிணைவதால் சமூக நல்லிணக்கம் தோன்றும். இவ்விரதம் கடைபிடிப்போர் விரத காலத்தில் பிரதமை முதல் அடுத்து வரும் 8 நாட்களும் பகல் உணவை தவித்து இரவு பூசையின் பின் பால் பழம் அல்லது பலகாரம் உண்பர். இதனால் தன் மெய்யை தன் கைக்கு கொண்டு வரும் வல்லமை தோன்றும். விரத இறுதி நாளில் பாரணை செய்வதால் சமூக மக்களிடையான தொடர்பு விரிவடையும். இதனால் சமூக ஒற்றுமை வளரும். இவ்விரத காலத்தில் தோத்திர பாடல்களை சமிமடிப்பதால் இறை உணர்வு வளர்ந்து ஆன்மீக திருப்தி ஏற்படும். இத்தகைய பல எடுத்துக்காட்டுகளை முன்வைப்பதன் மூலம் நமது வளர்ச்சியில் ஒரு கிளையான நமது பண்பாடுகள் உள்ளன ஒழுக்கத்திற்கு விரதங்களும் முதன்மையான நவராத்திரி என்பது இத்தகைய பல எடுத்துக்காட்டுகளை முன்வைப்பதன் மூலம் நமது வளர்ச்சியில் ஒரு கிளையான நமது பண்பாடுகள் ஊழான ஒழுக்கத்திற்கு விரதங்களில் முதன்மையான நவராத்திரி சொல்லி இயம்ப இயலாத அளவுக்கு பங்களிப்பினை வழங்குகின்றது என்பதை அறுதியும் இறுதியும் உறுதியமாக முன்வைக்கின்றேன். இதை பற்றி வேதங்களும் ஆகமங்களும் வெளிப்படுத்துகின்றன. எனவே வேதனை தலை தோங்க மிகு சைவ துறை விளங்குக என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
அந்த பதிவு செல்வி தஷ்ணா ஜெகதாஸ் பிரித்தானியாவில் இருந்து தந்த பதிவு ஒன்று. இன்று இளந்தளிர் நிகழ்ச்சியினை அலங்கரித்த தத்வஜா ராதாகிருஷ்ண சர்மா, செல்வி தர்ஷனா ஜெகதாஸ் ஆகியோருக்கு உங்களுடைய நன்றிகள். இந்த இளந்தளிர் நிகழ்ச்சியில் உங்கள் பிள்ளைகளும் பங்கு பெற்ற விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் திரு அற்புத சிங்கம் 0210-29-69166.
வணக்கம். வெலிங்கன் சிவயோகமதி கந்தவனம் அவர்களின் கட்டுரை நவராத்திரி. நவராத்திரி என்ற பெயர் வழங்கினாலும் விஜயசதமியையும் சேர்த்து 10 நாட்கள் கொண்டாடப்படும் பெண் தெய்வ கும்ப வழிபாடாகும். சக்தியை கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி வழிபடும் விழா. சத்தியநாராயணத்தில் புரட்டாதி மாதத்தில் அமாவாசையை தொடர்ந்து வரும் 9 நாட்களும் கொண்டாடப்படும். நவராத்திரி விளையாட்டு காலமானது குற்றமற்ற இடத்தில் புற்று மண்ணில் நவதானியங்களை இட்டு அதன் மீது மண்பானையில் கும்பம் வைப்பது மரபு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய பார்வதியை கும்பத்தில் ஆவாகனம் பண்ண வேண்டும். பிரதமை தொடங்கி நவமி வரையும் உள்ள 9 நாட்களும் பார்வதி, துர்க்கை, இலக்குமி, சரஸ்வதி ஆகிய 4 மூர்த்தங்களையும் கும்பத்தில் கண்டு தொழுது கொண்டாடப்படும். சைவம், சாத்தம், வைணவம் ஆகிய 3 மதத்தினராலும் கொண்டாடப்படும் சிறப்புடையது. பராசக்தியை முச்சக்திகளாக கொண்டு கொழுவத்து வழிபடுவது வழிவழியாக வரும் மரபாகும். கலையார்வம், தெய்வ வழிபாடு என்பவற்றை பிரதிபலிப்பதே இவ்விழாவின் முக்கிய அம்சம். இவ்வழிபாடு ஆலயங்கள், வீடுகள், கல்வி கூடங்கள், வியாபார ஸ்தலங்கள் முதலிய சகல இடங்களிலும் நடைபெறுவதனால் பெரும் பண்டிகையாக வழங்கப்படுகிறது. மக்கள் நல்ல வண்ணம் வாழ வீரம், கல்வி, செல்வம் 3 தேவை. அதனாலே முதல் 3 நாட்களும் வீரத்துக்கு அதிபதிவான துர்க்கை வழிபாடாகவும், அடுத்து வரும் 3 நாட்களும் செல்வத்தை தருபவளான இலக்குமி வழிபாடாகவும், இறுதி 3 நாட்களும் கல்வித்துவமான சரஸ்வதி வழிபாடாகவும் கொண்டாடி வருகின்றார்கள். இறுதி 9 மகாநவமி என்பர். அன்று சரஸ்வதி விசேஷ பூசைகள், வீடுகள், பாடசாலைகள், வியாபார தலங்கள் என சகல இடங்களும் கலை உணர்வுடன் கொண்டாடப்படும். கலையை தெய்வமாக போற்றுபவர்கள் சரஸ்வதி பூசை என்றும், தொழிலாளர்கள் ஆயுத பூசை என்றும் அழைப்பர். போர்த்தங்காய் அடித்தல், கிராமிய விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என ஆன்மீக உணர்வுடன் அறிவுபூர்வமான உணர்வும் கலந்து எழுச்சி விழாவாக பரிணமிக்கும் பண்டிகையாகின்றது. 10 விஜயசதமி மானம்பு என்றும் வெற்றி திருநாள் என்றும் சொல்லப்படும். பராசக்தி மகிடாசுரனை வெற்றி கொண்ட தத்துவம் புகட்டும் கதையை சொல்வது. அன்றைய தினம் ஆலயங்களில் வன்னிமரம் அல்லது கன்னி வாழையை மகிடாசுரனாக பாவித்து துணித்து அதனை கொன்ற பாவனையை காட்டப்படுவர். விஜயதசமி அன்றுதான் தேவி சாமுண்டி அந்தி வேளையில் மகிடாசுரனை அளித்தாள். நவராத்திரி 9 தேவி ஊசி முனையில் நின்று தவம் செய்ததால் அந்நாட்களில் ஊசி நூல் எடுத்து தைத்தலும் தவிர்க்கப்படுவதாக ஐதீகம். மகிடம் என்றால் எருமை, அது தாமச குணத்தை குறிப்பது. தாமச குணத்தை வென்று சாத்விய குணத்தை பெற்ற தத்துவத்தை குறிக்கும் திருநாள் ஆகும். இத்தினத்தன்று ஆயுதங்களை கையாள்வதில்லை. விஜயதசமி ஆயுத பூசையை செய்யும் திருநாளாகவும், புதுவேலை வித்தியாரம்பம் செய்யும் சுப நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது. இடங்களில் 9 விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைசி 3 சப்தமி, அஷ்டமி, நவமி நாட்கள் விரதம் இருந்தால் 9 விரதம் இருந்த பலனை அறிய முடியும் எனவும், அஷ்டமி தினத்திலிருந்து விரதம் இருந்தால் கல்வி, செல்வம், ஆரோக்கியம் என்றவற்றை பெற முடியும் என்றும் நம்புவார்கள். தாமச குணர் வெற்றியையும் மகிடாசுரன் வதை மலை நீக்கத்தையும் குறிக்கின்றது. அசுரன் மலத்தின் உருவகம். கும்பத்தின் கீழ் நவதானியங்கள் முளைக்க வைத்தல் ஊரின் செழிப்பை பிரதிபலிப்பதாகும். பயிர் செழித்து ஓங்கி வளர்ந்தால் சுபிட்சத்தை குறிக்கும் என்பர். கொருப்பொம்மைகள் பஞ்சபூதங்களை பிரதிபலிக்கும். கொருப்படிகளும் 3, 5, 7, 9 என ஒற்றி எண் வரிசையில் தத்துவ அடிப்படையை கொண்டவையாக அமைகின்றது. பொம்மைகள் வைப்பதும் ஒழுங்கு முறையில் இருத்தல் வேண்டும். 3 முதல் படியில் கடவுள் பொம்மைகளும், 2 உயிரின பொம்மைகளும், 3 தாவர பொம்மைகளும் வைத்தல் வேண்டும். எமது சமயம் அர்த்தம் உள்ளது. எந்த ஒரு கொள்கையிலும் ஒரு அர்த்தம் புதந்திருக்கும். நன்றி, வணக்கம்.
வெலிங்டனில் இருந்து சிவயோகமதி கந்தவனம் தந்த நவராத்திரி சிறப்பு பதிவுடன் இன்றைய சிறப்பு நவராத்திரி நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து திலீபன் பற்றிய ஒரு நினைவு பதிவினை தருகிறார் விகிர்தா ஜெகதாஸ் பிரித்தானியாவில் இருந்தே.
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். தமிழீழ அன்னையின் விலங்கொடித்து தமிழீழம் தன்னை மீட்டெடுக்க தரணியில் தமிழர் தலை நிமிர்ந்து வாழ தலைவனின் வழி காட்டலில் வந்த தியாக சுடரொளி திலீபன் அண்ணா தினத்தை நினைவு கூறுகிறோம். தமிழீழ அன்னையின் விலங்கொடித்து தமிழீழம் தனி மீட்டெடுக்க தரணியில் தமிழர் தலைமிந்து வாழ தலைவனின் வழி காட்டலில் வந்த தியாக சுடரொளி திலீபன் அண்ணா தினத்தை நினைவு கூறுகிறோம். ஊரழு தந்த உத்தமனே, பார்வுகள் போற்றும் பார்த்தீபனே, தியாக செம்மல் திலீபனே, தீபமாயொளி வீசும் சுடரே. ஊரழு தந்த உத்தமனே, பார்வுகள் போற்றும் பார்த்தீபனே, தியாக செம்மல் திலீபனே, தீபமாயொளி வீசும் சுடரே. நல்லூர் கந்தன் வீதியிலே நான் 3 நாட்கள் நோன்பிருந்து அல்லலுறும் மக்களுக்காய் அணுவணுவாய் உன்னை அர்ப்பணித்தாய். நல்லூர் கந்தன் வீதியிலே நான் 3 நாட்கள் நோன்பிருந்து அல்லலுறும் மக்களுக்காய் அணுவணுவாய் உன்னை அர்ப்பணித்தாய். ஐந்தம் தக்கோரிக்கை முன்வைத்து அரோகரா கூறும் வீதியிலே அண்ணானே நோன்பிருந்தாய். வம்சம் வெல கடந்தாலும் வாழும் உன் நினைவுகள் வழிகாட்டும் தமிழ் உணர்வுக்கு. ஐந்தம் தக்கோரிக்கை முன்வைத்து அரோகரா கூறும் வீதியிலே அண்ணானே நோன்பிருந்தாய். வம்சம் வெல கடந்தாலும் வாழும் உன் நினைவுகள் வழிகாட்டும் தமிழ் உணர்வுக்கு. தமிழர்க்கருநாடு வேண்டும் தமிழர்க்கன்று அடையாளமாய் தன்மான தமிழன் நீ தியாகம் ஒன்று செய்ததை தினம் தினம் நினைக்கையில் தித்திக்கும் தமிழ் ஒளி பல திசைகளிலும் ஒளிர்கிறது. தமிழுக்கொரு நாடு வேண்டும் தமிழர்க்கன்று அடையாளமாய் தன்மான தமிழன் நீ தியாகம் ஒன்று செய்ததை தினம் தினம் நினைக்கையில் தித்திக்கும் தமிழொளி பல திசைகளிலும் ஒளிர்கிறது. அகிம்சை வழியிலே போர் தொடுத்து அணுவணுவாய் உன்னை அர்ப்பணித்தாய். அண்ணா உன்னை வாழ்த்துகிறோம் அன்புடன் சாந்தி கூறுகிறோம். அழியாத உன்புகள் ஓங்கிடவே அந்நிய தேசங்களிலும் உன்னை ஆராதித்து வணங்குகிறோம். அகிம்சை வழியிலே போர் தொடுத்து அணுவணுவாய் உன்னை அர்ப்பணித்தாய். அண்ணா உன்னை வாழ்த்துகிறோம் அன்புடன் சாந்தி கூறுகிறோம். அழியாத உன்புகள் ஓங்கிடவே அந்நிய தேசங்களிலும் உன்னை ஆராதித்து வணங்குகிறோம். சந்தனக்கட்டை சரிந்து வீழ்ந்தது சாம்பிராணியின் சரித்திரம் சொல்லுது. இமயம் முன்னை நிமிர்ந்து பார்க்குது பாரதம் முன்னிடம் பாடம் படிக்குது. சந்தனக்கட்டை சரிந்து வீழ்ந்தது சாம்பிராணியின் சரித்திரம் சொல்லுது. இமயம் முன்னை நிமிர்ந்து பார்க்குது பாரதம் முன்னிடம் பாடம் படிக்குது. நீராகாரம் ஏதுமின்றி நோன்பிருந்த நிமிடங்களே, நெடுங்கடல் தாண்டினாலும் நினைவுகள் அழியாது அந்நாக்களை நினைவு கூர்ந்து நாவினால் வாழ்த்தி நெஞ்சார்ந்த அஞ்சலியை நயமுடனே அனுஷ்டிப்போமாக. நீராகாரம் ஏதுமின்றி நோன்பிருந்த நிமிடங்களை நெடுங்கடல் தாண்டினாலும் நினைவுகள் அழியாது அந்நாட்களை நினைவு கூர்ந்து நாவினால் வாழ்த்தி நெஞ்சார்ந்த அஞ்சலியை நயமுடனே அனுஷ்டிப்போமாக. நன்றி.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
கல்வி மனிதனுக்கு மிக முக்கியமானது என்பதை சங்க இலக்கிய நூல்களும் சங்கம் மருவிய கால நூல்களும் ஆணித்தரமாய் பாடல்களில் எடுத்துக் காட்டியுள்ளன. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நான்மணி கடிகை என்ற நூலில் 14 பாடல்களில் 14 வரிகளில் கல்வியை அதன் சிறப்பை அற்புதமாய் புலவர் விளம்பினாகனார் எடுத்துக்காட்டியுள்ளார். கல்வி என்பது என்ன? வெறும் நூல் கற்பது மட்டுமா கல்வி? ஒரு தொழிலுக்காக கற்பது மட்டுமா கல்வி? இவையெல்லாம் சேர்ந்தது என்றாலும் கல்வி அறிவுக்காகவும் தொழிலுக்காகவும் ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்பதற்காகவும் கற்க வேண்டும். அறிவோடு ஒழுக்கம் இருப்பது முக்கியம். ஒழுக்கமில்லாத கல்வி ஓட்டையான குடத்திற்கு ஒப்பானது. எனவேதான் நான்மணி கடிகை 96வது பாடலில் ஆசாரம் என்பது கல்வி என்கிறது. நல்லொழுக்கம் என்பதே ஆசாரம். இந்த சொல்லுக்கு ஒழுக்கம், நடைமுறை, நன்னடை, வாழ்க்கை நெறி என பல பொருள் உண்டு. இந்த ஆசாரம் அல்லது ஒழுக்கம் கல்வியால் கற்பதால் மட்டுமே வரும். மனிதனுக்கு ஒழுக்கம் மிக மிக முக்கியம். எனவேதான் திருக்குறள் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்றது. ஒழுக்கமில்லாத கல்வி மனிதனை அடையாளம் காட்டாது. மனிதன் தன்னை நல்ல மனிதனாக அடையாளம் காட்ட கற்கும் கல்வியை கசடர கற்க வேண்டும். கற்க கசடர என்கிறது திருக்குறள். நான்மணி கடிகை கற்ப கரிமடம் அகப்படும் மடம் அகப் என்றது. இதன் பொருள் என்ன? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை சந்தேகமில்லாமல் கசடர கற்றால் கற்பவர் அறியாமை அகலும் அல்லது குறையும், அறிவு வளரும். இதனை புலவர் மதியன்று மாசர கற்பின் என்கிறார். மதியென்றால் அறிவு. அந்த அறிவுக்கு நல்லது சந்தேகம் இல்லாமல் கற்பது. இத்தகைய கல்வி ஒரு மனிதனுக்கு துணையாக இருக்கும். இதனை ஒருவருக்கு கற்றலின் வாய்த்த பிற இல்லை என்ற வரி சொல்கிறது. உலகெங்கும் அகதியாய் போனவர்களுக்கு அவர்கள் கற்ற கல்வியே பெருந்துணையாக இருந்ததை கண்கூடாக பார்க்கிறோம். எவரையும் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. கற்ற கல்வியே துணையாக நிற்கும். அந்த துணை எதுவரை நிற்கும் அதற்கும் புலவரின் பதிலுண்டு. கற்றான் கலரின் அழிந்திருக்கும் என்ற வரியே பதில். கற்றவனுக்கு துன்பம் என்றால், தோல்வி என்றால், பொருள் இழப்பு என்றால் அவன் மனம் தளரமாட்டான். அவன் கற்ற கல்வியே அவனை இளவைக்கும். கல்லாதவன், கல்வி அறிவில்லாதவன் தளர்ந்தால், ஒரு செயலில் தோல்வி அடைந்தால் அவன் எழ முடியாமல் விழுந்து போவான். இந்த இடத்தில் ஒரு கேள்வி வரும். கற்றவர்கள் கூட தோல்வி கண்டால் மனமுடைந்து தற்கொலை செய்யும் போது இந்த புலவர் சொல்வது பொருந்துமா என்று. இங்குதான் புலவர் கல்வி வெறும் படிப்பு அல்ல என்பதை நினைவுபடுத்துகிறார். கல்வி என்பது தெளிவான இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்பதை அடையாளம் காட்டும் அறிவு, பகுத்து பார்க்கும் அறிவு என்பதாக இருக்க வேண்டும். நெருப்பு சுடும் என்று தெரிந்து கற்றவன் நெருப்பில் கையை வைத்தால் சுடாமலா போகும்? ஆகவே தெளிவான கல்வி உள்ளவர் தோல்விக்கு பிறகும் எழுந்து நிற்பார். இதனைத்தான் புலவர் கற்றான் தளரின் எழுந்திருக்கும், கல்லாத பேதையான் வீழ்வானையில் கால் முறியும் என்றார். இந்த கல்வியை எப்போது எந்த வயதில் கற்பது? அதற்கும் புலவரிடம் பதில் உண்டு. இளமை பருவத்தில் கற்பதே அது. இளமை பருவத்தில் கல்லாமை குற்றம் என்பது புலவரின் கருத்து. இளமையில் கல்லாது தவறு என்று சொல்லவில்லை, குற்றம் என்கிறார். அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்க கற்க வேண்டும். அதற்கான வயது 5 வளையாதது 50 வளையுமா? 5 வயதிலிருந்து கற்றலை தொடங்க வேண்டும். 7 வயதில் பல மொழிகள் கற்க முடியும். ஆனால் புலம்பெயர்ந்த நாட்டில் ஆங்கில பள்ளியில் படிப்பவர்கள் தமிழ் படிக்க நேரமில்லை என்கிறார்கள். இன்று இலங்கையில் தமிழ் மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் படிக்கிறார்கள். அவர்களால் முடிகிறது என்றால் இங்கு ஏன் முடியவில்லை? ஒரு மொழி போதும் என்று சொல்கிறார்களா? இங்கு ஒரு பாடலை சொல்கிறேன். ஒரு மொழி தெரிந்தால் கடனாளி, இருமொழி தெரிந்தால் பலசாலி, பழமொழி தெரிந்தால் அறிவாளி, தாய்மொழி தெரியாதவன் நோயாளி. எனவே தாய்மொழியை கற்று பல மொழிகளையும் கற்க வேண்டும். இத்தகைய கல்வி இல்லாமல் ஒரு மனிதன் சமூகத்தில் வளர்வது தீங்கானது. ஆகவே இளைய தலைமுறையினரை கல்வி கற்க வைக்க வேண்டும், அதற்கு உதவ வேண்டும். கல்லாதவர் பேசினால் அதில் குற்றம் வரும். இதைத்தான் நன்மணி கடிகை கல்லா ஒருவர் தம் வாயில் சொற்குற்றம் என்கிறது. இதனை நம்மவர்கள் சிலரை பார்த்து மொட்டுத்தனமாய் பேசாது என்பார்கள். ஒரு குடும்பத்தில் மகன்மாரில் ஒருவன் கல்லாமலும் ஒருவன் கற்றனுமாக இருந்தால் அவர்களின் மதிப்பு சரிசமமாக இருக்குமா? இல்லை. கல்லாது மூத்தனை கைவிட்டு கற்றான் நிலைமையை பாராட்டும் உலகு என்கிறார் புலவர். அது உண்மை. மூத்தவன் கல்லாமல் இளையவன் கற்றிருந்தால் இளையவனைத்தான் உறவு மட்டுமல்ல உலகமே பாராட்டும். கல்விதான் கவசம், கல்விதான் துணை. அது எல்லா கதவுகளையும் திறக்கும். கல்வி இல்லாத மனிதன் வெறும் உடல் கொண்டவன் என்கிறார் புலவர். அவரின் வரி, கற்றறிவு இல்லா உடம்பு அவனுக்கு வீணானது. எனவேதான் பாரதி கல்வி குறித்து அற்புதமான பாடல்களில் சில விடயங்களை சொல்கிறார். வீடுதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகரங்கள் எங்கும் பல பல பள்ளி என்று இப்படி சொன்னவர் தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இரையாக்க அடுத்தல் என்கிறார். உண்மைதான், பள்ளியும் கல்வியும் மனிதரின் சகல கேடுகளையும் தீர்க்கும். எனவே கற்போம், எப்போதும் கற்போம், இறுதி வரை கற்போம். நன்றி.
லங்காரமேற்று இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான விசேட சேவைகள், குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பண பரிமாற்றல் சேவைகள், உலகெங்கிலும் எப்பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 0274649410. லங்கா ரெமேட், இலக்கம் 541 வி சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்
லிமிடெட். அன்பாறு எம்டபிள்யூர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலை கொண்டு கலக்கும் வரை
உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
தமிழ் எங்கள்